கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 13 அத்தியாயம். ஓவியன் கண்ட இன்முகம். காளமுகர் மெல்ல நகைத்தார். அவர் நகைத்த ஒளி மட்டும் தான் கேட்டது. தாடியும் மீசையும் உடையும் அந்த நகை வடிவத்தை மறைத்தன. இதனால் என்ன ரவிதாசா, எப்படியோ உன் நல்ல காலம் அவர்கள் தவறுதலாக வேறு யாரையோ தூக்கி வந்து விட்டார்கள். இளைய பிராட்டியை நீ அபகரித்து வந்திருந்தாயானால் இதுபோல் நீ சர்வ சாதாரணமாக வாழ முடியுமா?
இல்லை சாமி, அதற்கும் ஏற்பாடு செய்திருந்தேன். கடல் கடந்த தீவுக்கு போய் சேர்ந்து விடுவதாக.
இந்த பெண் யார்? இவளை தூக்கி வந்ததால் உன் காரியத்திற்கு பயன் உண்டா ரவிதாசா?
பயனா? இடையூறு ஏற்படாதிருந்தால் போதாதா? இந்த பெண்ணை இதற்கு முன்னர் எங்கோ பார்த்த நினைவாக இருக்கிறது.
பழுவூர் அரண்மனையில் உங்கள் தலைவியின் தோழியாக இருந்தபோது பார்த்திருக்கலாம்.
இல்லை இல்லை, அப்போது பார்த்திருந்தால் இப்போது இவ்வளவு இளமையானவளாக இருந்திருக்க மாட்டாளே.
பாண்டிய நாட்டு ஒற்றர் குடிலில் பார்த்திருக்கலாமோய்?
இல்லை இல்லையா, நினைவுக்கு வந்துவிட்டது. ஒரு சமயம் நான் அருண்மொழியை தொடர்ந்து களத்தில் சென்றேனே, அப்போது முல்லைத்தீவில் பார்த்த நினைவு. அப்பா, எவ்வளவு நாட்களாகியும் அந்த முகம் நினைவை விட்டு மாறவில்லை.
முல்லைத்தீவா? தீவிற்கு கூட அருண்மொழி போனாரா? அது கிடக்கட்டும். இப்போது இந்த பெண்ணால் உனக்கு பயன் ஏதும் இல்லை. அதற்கு பதில் தொந்தரவுதான்.
என்ன செய்ய சொல்கின்றீர்கள் சாமி? அவசரமாக நடக்க வேண்டிய வேலைகள் ஏராளம் இருக்கும் போது.
ஆமாம், இப்படி இந்த காட்டில் ஏதோ ஒரு பெண்ணை தூக்கி வந்து பேசி காலம் கழித்தால் வழிபறி கூட்டத்தினராயிருந்தாலும் சரி.
ஐயோ, நாம் ஏன் திருடராக வேண்டும்? எங்கள் நாட்டை கவர்ந்த கள்ளர்களை ஒழிக்க நான் பாடுபடும் போது ஒரு வினாடியும் வீணை கழிக்க முடியாது. இன்னும் தஞ்சையில் நிறைய வேலை இருக்கிறது.
ரவிதாசா, இப்போது தஞ்சைக்கு போகாது. தஞ்சைக்கு சென்றால் நீ எளிதில் அகப்பட்டுக் கொள்வாய். அங்கே சிற்றரசர்கள் அனைவரும் கூடியிருக்கின்றார்கள். பழுவேட்டரையர் இப்போதோ நாளையோ என்று கிடக்கிறார்.
இதுதானே தக்க தருணம் சாமி.
ஆம், நீ அகப்பட்டுக் கொள்ள ரவிதாசா. இந்த பெண்ணை காணும் என்ற உடனேயே பரபரப்பு ஏற்பட்டிருக்கும். நாலா திசையிலும் ஆட்கள் விரைவார்கள். நீ இங்கிருப்பதே தவறு. உடனே போய்விடு. ஆறு அமர வேறு எங்காவது சென்று யோசனை செய். தஞ்சையில் சிற்றரசர்கள் கூடி பல முக்கியமான காரியங்களை முடிவு செய்ய போகின்றார்கள். இந்த சமயத்தில் தஞ்சை மாளிகையில் உன்னால் செயலாற்ற முடியாது. பரபரப்பு இல்லாமல் அமைதியாக நீ முடிவு செய்ய வேண்டும் என்றார் காளாமுகர்.
சாமி, இவ்வளவும் தாங்கள் எப்படி தெரிந்து கொண்டு விடுகிறீர்கள்? இன்று ஏற்பட்ட சிறு தவறு திட்டங்களையே பாழடித்து விட்டது. அதற்காக நான் அஞ்ச போவதில்லை. சிற்றரசர்கள் பேச கூடியிருக்கும் வழிதான் சரியான நேரம். பழுவேட்டரையர் உயிர் ஊசலாடும் இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு விட வேண்டும். ஆனால் நீங்கள் கூறியது போன்று இந்த இடத்திலேயே இருக்க மாட்டேன் என்று ரவிதாசன் கூறினார்.
காளாமுகரும் ரவிதாசனும் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு காளாமுகர் ரவிதாசனிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு சென்றார். அவர் சென்ற பிறகு ரவிதாசன் இப்படியும் அப்படியும் உளவிய வண்ணம் யோசித்துக் கொண்டிருந்தார். அவன் சகோதரன் பரமேஸ்வரன் அங்கு இல்லை. காட்டு மன்னார் கோயிலுக்கு அருகில் உள்ள தனது சொந்த ஊருக்கு சென்றிருந்தான். ரவிதாசன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் எழுந்தான். அங்கிருப்பவர்களுள் தனது நம்பிக்கைக்கு அதிகம் பாத்திரமானவனை கூப்பிட்டு ஏதோ சொன்னான். அவன் தான் சற்று முன்னர் மூக்கில் குத்தப்பட்டவன். அவன் தலையசைத்தான். ரவிதாசன் அங்கிருந்து எங்கோ சென்று விட்டான். இன்னும் மயக்கமுற்ற நிலையில் இருந்த இன்பவள்ளியை மீண்டும் தூக்கி கொண்டு அவர்கள் சென்றனர். பகிரங்கமாக சாலை வழியே செல்ல இயலாததால் குறுக்கு வழியாகவும் ஒற்றையடி பாதையின் வழியாகவும் சென்றனர். கதிரவன் உச்சி பொழுதை தாண்டிய பிறகு அவர்களுக்கு பசி எடுத்தது. அதனோடு இன்பவள்ளியின் மயக்க நிலையும் மெல்ல கலைந்ததால் அவள் அசைந்தாள். சுமந்து செல்பவன் இதை உணர்ந்து, அண்ணே, பொண்ணு முழிச்சுகிட்டது என்றான். மெல்ல கண் திறந்த இன்பவள்ளி தன்னை யாரோ சுமந்து செல்வதையும் தன்னை சுற்றி முரடர்கள் சிலர் தொடர்ந்து வருவதையும் கண்டு படக்கென்று கண்களை மூடிக்கொண்டாள். ஆமாம் ஆமாம், கண்ணை திறந்தது, மீண்டும் மூடிக்கொண்டது என்றான் மற்றொருவன். அவர்களுக்கு பசி எடுக்கவே இனியும் தூக்கி செல்வது சரியென்று எண்ணினர். சிற்றாறு குறுக்கிட்டது. ஆற்றங்கரை மணல் மேட்டில் நிழல் நிறைந்த பகுதியில் இன்பவள்ளியை கிடத்தினர். ஆற்றிலே இறங்கி தண்ணீர் குடிக்க முனைந்தவர்கள் செவிகளில் யாரோ அருகே பேசிக் கொண்டிருப்பது போன்று கேட்டது. அவர்கள் திடுக்கிட்டனர். தாகம் பசி என்று பாராமல் ஒரே ஓட்டமாக ஓடி மறைந்தனர். காவிரியின் கிளை நதியின் நின்று பிரிந்து வரும் சிறு வாய்க்கால் அது. எனினும் காவிரி தாயின் பெண் ஆதலால் தாயின் வனப்பு நிறைந்ததாயிருந்தது அது. கரைகளில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் வெயிலின் கொடுமையை குறைத்தன. கரையை அடுத்து மாமரங்கள் நிறைந்த தோப்பு. தென்னைக்கும் குறைவில்லை. மாமரத்திலே ஒயிலாக அமர்ந்து பறவைகள் கானமிசைத்துக் கொண்டிருந்தன. காற்றிலே சலசலக்கும் தென்னை ஓலைகள் அந்த இசைக்கு ஏற்ப ஆடுவது போல் தோன்றின. பச்சை கொடிகளும் புதர்களும் நிறைந்த அந்த தோப்பில் ஒருவர் மட்டும் செல்லக்கூடிய பாதை சென்றது. அந்த பாதை அந்த அமைதியான பிரதேசத்தில் ஏகாந்தமாக விளங்கும் குடிசை ஒன்றை வந்தடைந்தது. சோழ நாட்டில் காணப்படும் மற்ற குடிசைகளைப் போலன்றி அது சற்று உயர்ந்த மண்மேட்டின் மீது அமைந்திருந்தது. விதவிதமான மலர்கள் நிறைந்த செடி கொடிகள் அந்த குடிலை சுற்றி தங்கள் இன்முகம் காட்டி நின்றன. சின்னம் சிறு செடிகளில் மூக்குத்தியை போன்ற மலர்களும் அதிலே பவழம் போன்ற சிறு பழங்களும் நிறைந்து பாத்தி கட்டியது போல் விளங்கின. குடிலுக்கு வெளியே பெரிய மரத்தின் அடிப்பாகம் வெட்டப்பட்டு ஒரு மேடை போல் அமைக்கப்பட்டிருந்தது. அது மிக பழைய கால மரமாதலால் உறுதி வாய்ந்த பாறையைப் போல் தோற்றமளித்தது. அதன் மேல் மாமல்லபுரத்தில் நாம் கண்டோமே அந்த முதியவர் அமர்ந்திருந்தார். அந்த அமைதியான சூழ்நிலையில் கூட அவர் மனம் ஏதோ என்ன சூழலில் சிக்கி அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அவர் அந்த இடத்திற்கு அப்போதுதான் வந்தார். காஞ்சியிலிருந்து புறப்பட்டவர் தஞ்சை செல்லும் வழியிலே அங்கே இளைப்பார விரும்பினார். அந்த இடத்து சூழ்நிலை அவரை மிகவும் கவர்ந்தது. சூழ்நிலையோடு ஒட்டி அமைதியாக வாழ்ந்து வந்த இளைஞனின் வாழ்க்கை முறை அவரை கவர்ந்து விட்டது. அவர் அந்த இடத்திற்கு வந்து அன்று அந்த இளைஞன் ஆற்றில் குளித்துவிட்டு நெற்றியிலே பளிச்சென்று திருநீறு துளங்க துவைத்த துணியை முறுக்கி பிழிந்து தோளிலே சுமந்து ஈரத்துணி இடையிலே திகழ பொன்னர் மினியனே புலித்தோளை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சுடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே என்று பாடலை மெல்ல பண்ணோடு பாடியவாறு வந்து கொண்டிருந்தான். மற்றொரு கையிலே ஒரு குடத்திலே தண்ணீர். முதியவர் கந்தனை அணைய கட்டிலங்காளியான அந்த இளைஞனின் எழிலார் தோற்றத்தையே உற்று நோக்கியவாறு எழுந்தார். அவனும் அவரை திரும்பி பார்த்தான். அவன் தோற்றத்திலே திகழும் கம்பீரம் அவன் இதயத்தை தொட்டிருக்க வேண்டும். அவர் வெண்தாடியில் மிளிரும் உயரிய கலையறிவு அவன் மனத்தில் மரியாதை உணர்ச்சியை எழுப்பியது. அவன் கண்களும் கலந்தன. தயங்கி நிற்கும் முதியவரை நோக்கி, தடையின்றி முடிவுக்கு வரலாம் பெரியவரே, தங்கள் வருகை குறித்து நான் மகிழ்கின்றேன் என்று முகத்திலே மகிழ்ச்சி பரவ அவரை வரவேற்றார். முதியவர் கரத்தில் கைத்தடி இல்லை. முதுமையின் தள்ளாமை சிறிது இருப்பினும் அவர் நிற்பது நடப்பது பேசுவது அனைத்திலும் இளமை துள்ளி நின்றது. அந்த இளைஞன் அவரை இன்சொல்லால் வரவேற்றது அவருடைய இதயத்திற்கு இதமாக இருந்தது.
தம்பி, என்னை யார் என்று தெரியாமல் அன்போடு வரவேற்கிறாயே, நல்ல குணமுடையவனாய் இருக்கிறாய் தம்பி
என்றார் முதியவர். இளைஞன் மெல்ல நகைத்தான். உபசரணைக்கு தெரிந்தவர் தெரியாதவர் என்ற வித்தியாசம் ஏது? தங்களை கண்டவுடன் திருவிண்ணை நல்லூரில் சுந்தரரிடம் உறவு கொண்டாடி வெண்தாடி கொண்டு வந்த ஈசனாரின் நினைவு என் மனத்திரையில் எழுந்தது. ஐயா, கையிலே கோலொன்று இருந்தால் அதே உருவம்தான் என்றார். இளைஞனின் பேச்சு அவரை கவர்ந்தது. கலையுள்ளம் படைத்தவன் என்பதை அது புலப்படுத்தியது.
ஓவியம் தீட்டியது போல் வர்ணிக்கிறாயே, சொல்லை போலத்தான் உள்ளமும் இருக்கிறது
என்று கூறியவாறு மெல்ல அந்த குடிலை நோக்கி நடந்தார். வழி காட்டியவாறு அவரை அழைத்து சென்றான் இளைஞன். குடிலின் உட்புறம் சுத்தமாக இருந்தது. கீழே புலித்தோல் ஒன்று விரிக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே பலகை ஒன்று போடப்பட்டிருந்தது. அதன் மீது ஓலை சுவடிகள் அடுக்கப்பட்டிருந்தன. ஒரு மூலையில் வர்ண கலவைகள் நிறைந்த மண்டபம் இருந்தது. திரைச்சீலை ஒன்று மரச்சட்டத்தில் வைத்து தைக்கப்பட்டிருந்தது. முதியவர் அந்த குடிலை ஒருமுறை சுற்றி பார்த்தார். அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு நாள் இல்லாத நினைவு எங்கிருந்தோ வந்து குடிகொண்டது. முதியவர் இப்படியும் அப்படியும் பார்த்துவாரு,
தம்பி, உன் பெயர் என்ன? என்னை பற்றி அறிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி சொல்லிக் கொள்ளாமல் இருக்கலாமா
என்றார். இளைஞன் மிகவும் மரியாதையோடு, இந்த சிறுவனுக்கு தாயிட்ட பெயர் வாகீசன் என்பது என்றான்.
வாகீசன், வாகீசன்
என்று முதியவர் இருமுறை கூறிக்கொண்டார்.
வாகீசன் மிகவும் நல்ல பெயர். திருநாவுக்கரசருக்கு வாகீசன் என்ற பெயர் உண்டு என்பது உனக்கு தெரியுமா
என்று முதியவர் கேட்டார்.
என் தாய் எப்போதும் நல்ல காரியங்களையே இந்த உலகில் செய்து வந்திருக்கின்றாள். அந்த முறையில் பெயரை நல்லதாக வைப்போம் என்று எண்ணியிருக்கலாம். பெயருக்கேற்ற நரிசையில் புரிந்து காப்பாற்றிக் கொள்வது என் கடமை என்றான் வாகீசன். தாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றீர்களே, இப்படி உட்காருங்கள் என்று கூறி இளைஞன் கை காட்டினார். முதியவர் தலையசைத்தார்.
உன்னை பெற்ற மகாராசி மிகவும் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். இந்த இள வயதிலேயே இத்தகைய பண்பாட்டோடு இருப்பது உன் தாய்க்குத்தான் பெருமை.
நன்றி ஐயா.
இந்த வீட்டிலே வேறு யாரும் இல்லையா? உன்னை பெற்ற அந்த மாதரசியார் எங்கே
என்று முதியவர் கேட்டார். வாகீசன் சற்று நேரம் மௌனமாயிருந்தார். அவன் கண்களில் நீர் தழும்பி இருக்க வேண்டும். வார்த்தை உடனே வராமல் தொண்டையை அடைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் வெளியில் புலப்படுத்திக் கொள்ளாமல்,
ஐயா, என்னை புகழோடு பெற்ற மாதரசி இவ்வளவு நாட்கள் என்னோடு தான் இருந்தார்கள். இந்த குடிலை அழகோடு விளங்க செய்தார்கள். இந்த அற்புதமான சூழ்நிலையை தேர்ந்தெடுத்தவர்களும் அவர்களே. மனித நடமாட்டமற்ற இந்த இடத்திலே அமைதியாக வாழ்ந்து என்னையும் வாழ செய்த என் தெய்வத்தாய் சில நாட்களுக்கு முன்னர் தான் என்னை விட்டு பிரிந்தார் என்றார். இதை கூறும்போது அவன் கண்களை மூடிக்கொண்டான். மூடிய கண்களில் இருந்து இரு சொட்டு கண்ணீர் வழிந்தது. பிரிவு என்பது பாசத்தின் எதிரி. எத்தகைய கல் நெஞ்சத்தையும் அது கலங்கடித்துவிடும். முதியவர் நெஞ்சத்தில் பிரிவினால் ஏற்பட்டு பிளவுகள் எவ்வளவு நாட்கள் துயரம் எனும் தீக்குழம்பை கக்கி இருக்கின்றன. நல்ல வேளையாக கலையின் மீதுள்ள பற்று சுட்டரிக்கும் வெப்பத்தால் இதயம் நெகிழ்ந்து உருகி ஓடிவிடாமல் காப்பாற்றி வந்திருக்கிறது. நம்பிக்கை எனும் கரையை நோக்கி செல்லாமல் அவரை நீந்த வைத்ததும் அந்த கலை பற்றுதான். அவருக்கு அந்த நிலை என்றால் இளைஞன் வாகிசனை பிரிவு தாக்காமல் இருக்குமா? அதிலும் ஈன்ற தாயை தெய்வத் தாயை பிரிந்த வருத்தம் அவன் உள்ளத்தில் இல்லாமல் இருக்குமா?
வாகிசா, என்னவோ கேட்டுவிட்டேன். உன்னை பற்றி அறிய வேண்டும் எனும் ஆவலில் அப்படி கேட்டேன். துயரத்தை உனக்கு ஊட்டியதற்காக வருந்துகிறேன். வெளியே பறவைகளை பார், அவை எப்போதும் களிப்போடு கூவிக்கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு மட்டும் வேதனை இராதா? துன்ப நினைவை மறந்துவிடு. ஆக வேண்டிய அன்றாட பணிகளை கவனி. நான் சற்று இளைப்பாறுகிறேன். தஞ்சியை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் கதையை கேட்டையானால் நீ கோவென கதறிவிடுவாய். எனினும் நான் அவற்றை மறந்துவிட்டு நடமாடுகிறேன். என்றாலும் சில நாட்களாக ஏற்பட்ட ஒருவித பாசம் சற்று என்னை தடுமாற வைக்கிறது. அந்த பாசம் உந்துவதால் தான் நான் இப்போது தஞ்சையை நோக்கி புறப்பட்டேன். எந்த நாட்டை இதுவரை மிதிப்பதில்லை என்று எண்ணியிருந்தேனோ அந்த நாட்டிற்குள் நுழைந்து விட்டேன். வெயில் தாழ்ந்ததும் புறப்பட்டு விடுகிறேன்
என்று மெல்ல கீழே அமர்ந்தார். வாகிசன் விரைந்து சென்று ஓலைப்பாயை கொண்டு போட்டு, இப்படி அமருங்கள் ஐயா, தங்களை எவ்வளவு நேரம் நிற்க வைத்து விட்டேன். பசியோடு வந்திருக்கும் தங்களுக்கு பசி தீர்க்க ஏதும் கொடுக்க கூட முடியவில்லை. முதலில் தங்களுடைய தாகம் தீர்க்க ஏதாவது தருகின்றேன் என்று கூறி வெளியே பறித்து போட்டிருந்த இளநீரை சீவி கொண்டு வந்து கொடுத்தான். பிறகு பாத்திரம் ஒன்றை எடுத்து சென்று மரத்தடியில் கட்டியிருந்த பசுவின் கழுத்தை தடவி கொடுத்து பால் கறந்து வந்தான். அடுப்பை மூட்டி பால் பாத்திரத்தை அடுப்பில் வைத்துவிட்டு முதியவரிடம், ஐயா, 2 நாட்கள் இங்கே ஆற அமர தங்கியிருந்து பிறகு போகலாம். இதோ இந்த துணிகளை உலர்த்திவிட்டு வருகிறேன் என்றான். துவைத்து வைத்திருந்த துணிகளை எடுத்து கொண்டு வெளியே சென்றான். அவன் துணிகளை உலர்த்த சென்ற போதுதான் மணல் மேட்டில் ஒரு பெண் சோர்ந்து படுத்திருப்பதை கண்டான். அவனுக்கு அவளை பற்றி எப்படி தெரியும்? அந்த பெண்ணின் முகத்தாமரை வாடியிருந்தாலும் அந்த முகம் வீசும் ஒளியைக் கண்டு ஒரு கணம் திடுக்கிட்டு நின்றான். பிறகு பரபரவென்று ஆற்றிலே இறங்கி துணியை நனைத்து இன்பவள்ளியின் முகத்தில் தெளித்தான். இளம் பெண்ணை எப்படி தொட்டு தூக்கி செல்வது? அதனால் முதியவரை நோக்கி, ஐயா என்று குரல் கொடுத்தான். இன்பவல்லி மெல்ல கண் விழித்தாள். இந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இன்னும் வெளியிடப்படாத அத்தியாயங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பின்பு பதிவேற்றப்படும். நன்றி. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.